السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. இல்லாம அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து, எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனது அன்பின் சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை உங்கள் மன்றத்தில் முன் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் கூறவிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது, அந்த சம்பவமானது சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, தாபியின்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவமும் அல்ல, அதன் பிறகு தபாபியின்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி கூட கிடையாது. மாறாக அண்மையில் இந்த சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை மையமாக வைத்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், பலருக்கு இது பற்றிய எந்தவிதமான செய்தியும் எட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. சில மாதங்களுக்கு முன்னால் இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அந்த குறிப்பிட்ட நபரை சென்று பேட்டி கண்டது. அந்த பேட்டியை அவ்வாறே தொகுத்து கொடுத்திருந்தார்கள். அந்த பேட்டிக்கு உரியவர் பானியாமா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே பிறந்த ஒருவர். பானியாமா என்று சொன்னால் அவருடைய குடும்ப பெயராகும். அது அவருடைய பரம்பரையாக அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு வைத்து வரக்கூடிய பெயர். அந்த பெயரை வைத்தே அந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டிருந்தது. ஒரு அழகான இளைஞர், பொதுவாக பருவ வயதை அடைந்தவுடன் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியாகி சென்றால் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வருவது அவர்கள் நினைக்கும் நேரத்தில் மட்டும்தான். அவர்கள் வயதாகி விட்டால், அதாவது பருவமடைந்து விட்டால், சில சகோதரர்களை பார்ப்போம், வீடு என்று சொன்னால் கசப்பாக அவர்களுக்கு இருக்கும். அதனாலோ என்னவோ பெரும்பாலான நேரங்களை தனது கூட்டாளிகளோடு, சகாக்களோடு, தோழர்களோடு, நண்பர்களோடு தான் கழிப்பார்கள். அவர்கள் விரும்பிய இடத்துக்கு போக நினைப்பார்கள், நினைத்ததை செய்ய நினைப்பார்கள். என்ன என்ன காரியங்களை செய்தால் எது நடக்கும் என்பதனை பற்றி யோசிக்காமல் மனம் போன போக்கில் வாழ நினைத்து விடுவார்கள் இந்த இளைய மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்படியான வயதுக்கு வந்த அந்த சகோதரர் சில தகாத சகாக்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். நன்றாக இருந்தவர், தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவர், தந்தையின் கண்காணிப்பின் கீழே நல்ல முறையில் வாழ்ந்து வந்த அந்த சகோதரர் தகாத தோழர்களோடு சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இதன் காரணமாக நாளுக்கு நாள் அவருடைய போக்கு, அவருடைய நடவடிக்கை, பெற்றார்களோடு அவர் வைத்திருக்கக்கூடிய உறவு, சகோதரர்களோடு அவர் வைத்திருந்த அந்த அன்பு பாசம் எல்லாமே வித்தியாசமாக மாறியிருந்தது. தந்தை என்னதான் தந்தையாக இருந்தாலும் தனது மகனுடைய மாற்றத்தை கண்டிப்பாக கவனிக்கத்தான் செய்வார். அவருக்கு 1000 வேலை இருக்கலாம், அவருடைய வேலையிலே அவர்கள் வந்து நாள் பொழுதை கழிக்கலாம், இருந்தாலும் தனது குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் கண்டிப்பாக ஒரு தாயோ ஒரு தந்தையோ கவனம் செலுத்தத்தான் செய்வார்கள். இப்படி பல வித்தியாசமான நடவடிக்கைகளை கவனித்த தாய் தனது மகனை பற்றி தந்தையிடத்திலே முறைப்பாடு செய்கிறார். தந்தை அன்றிலிருந்து தனது மகனுடைய நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார். மகனுடைய ஆடையிலே வித்தியாசம் தென்பட்டது. அவனுடைய சகாக்களை தேடி பார்த்தால் அந்த சகாக்கள் அனைவரும் தீய பழக்க முடியவர்கள். அவருடைய நாளாந்த நடவடிக்கையை பார்த்தால் அவனுடைய நடவடிக்கையே வித்தியாசமாக இருந்தது. வீட்டுக்கு தொடர்ந்தும் அவன் நேரம் தாமதித்து வர ஆரம்பித்து விட்டார். தந்தைக்கு சந்தேகம் வருகிறது. மீண்டும் அதிகமாக பின்தொடர்கிறார். கெட்ட விடயங்கள் அனைத்தும் அவனை சூழ்ந்திருந்தது. சிகரெட்டுக்கு அடிமையானான். சிகரெட் என்பது அவனுடைய வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக மாறிப்போனது. வீட்டுக்குள் நுழைந்தால் சிகரெட் வாடை கம் என்று அந்த வீட்டை சூழக்கூடிய அளவுக்கு அவனோடு அந்த சிகரெட் வந்து ஆதிக்கம் செலுத்தி இருந்தது. தந்தை ஒரு நாள் தனது மகன் தாமதித்து வருவதை எதிர்பார்த்து இருக்கிறார். மகனும் உள்ளே வருகிறார். நன்றாக கவனியுங்கள், தற்பொழுது விடயத்துக்கு வரப்போகிறேன். மகன் உள்ளே நுழைகிறார். தந்தை கூப்பிடுகிறார், மகனே இங்கே வா. மகன் அருகில் செல்கிறான். தந்தையை நெருங்கி நிற்காமல் சற்று தூரத்தை நிற்கிறான். இவ்வாறான நடவடிக்கையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தோம் என்று சொன்னால், தந்தையை கண்டால் எதிரியை பார்ப்பது போன்று அவர்களுக்கு இருக்கும். காரணம் என்ன? நமது இந்த சகாக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை துண்டித்து விடுவார் என்பது அவனுக்கு தெரியும். அந்த குற்ற உணர்ச்சி. ஏன் அவன் குற்றவாளியாக இருக்கிறான்? தந்தைக்கு முன்னால் அவன் ஒரு குற்றவாளி கூண்டில் இருப்பது போன்ற உணர்வோடு அவன் நிற்கிறான். தந்தை கேட்கிறார், முதலாவதாக அவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வாடையை வைத்து, நீ சிகரெட் குடித்தாயா, புகை பிடித்தாயா என்று கேட்டதும் அவனுடைய முகம் மாறிவிடுகிறது. அவன் சொல்லுகிறான், இல்லை. நன்றாக வாடை வருகிறது. புகைப்பிடிக்கக்கூடிய ஒருவனை பார்த்தால் இவன் புகைப்பிடிக்கக்கூடியவன் என்பதனை அவனுடைய முக வாக்கிலிருந்தும் அவனுடைய உதட்டிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். தந்தை பல நாள் கவனித்திருக்கிறார். பல செய்திகள் அவனுடைய காதுக்கு எட்டி இருக்கிறது. போதாமைக்கு அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருநாற்றம் அவன் புகைப்பிடித்து விட்டுத்தான் வருகிறான் என்பதனை காட்டி கொடுத்து விட்டது. தந்தை அழகாக கேட்கிறாய், நீ உண்மையில் புகைப்பிடித்தாயா இல்லையா? இல்ல, வல்லாஹி நான் புகைப்பிடிக்கவில்லை சொல்கிறார். இந்த பெரும்பாலானவர்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இந்த வல்லாஹி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இலகுவாக வந்துவிடும். எதற்கு எடுத்தாலும் வல்லாஹி என்று சொல்லி பழகியவர்கள். அந்த தந்தை சொல்கிறார், பொய் சொல்லாதே, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு பொய்யை சொல்லாதே என்று தாழ்மையாக தனது மகனிடத்திலே சொல்லுகிறார். மேலும் அந்த பொய்யை தொடர்கிறான், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா நான் சிகரெட் குடிக்கவில்லை. தந்தைக்கு கோபம் வருகிறது. தந்தைக்கு எதனால் கோபம் அதிகரிக்கிறது என்று சொன்னால், பிகை பிடித்ததனால் சற்று கோபம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் மீது பொய் சத்தியம் சொல்லி அவன் இதனை பொய்ப்படுத்த நினைக்கிறானே, இது அதைவிட பல மடங்கு கோபத்தை அதிகமூட்டியது. எல்லா பெற்றோருக்கும் வரக்கூடிய அந்த அதே கோபம் அவருக்கும் வந்தது. மகனே, நீ உண்மையிலேயே வந்து அல்லாஹ் மீது பொய் சொல்லித்தான் நீ உனது உண்மையை மறைப்பதாக இருந்தால், அதன் காரணத்தினால் தான் வல்லாஹி நான் குடிக்கவில்லை என்று நீ பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹு தஆலா உனது கழுத்தை உடைத்து விடுவான் என்று எச்சரிக்கிறார். சுபஹானல்லாஹ். அவ்வாறே அந்த பையனுக்கு நடக்கிறது. இரண்டு தினங்களில் அவன் வீட்டை விட்டு வெளியேறி அவன் பாதையிலே வாகனத்திலே போய் கொண்டிருக்கிறான். திடீரென்று எதிர்பாராத விதமாக இரண்டு வாகனங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது. ஒரு வாகனத்தில் அவன் இருக்கிறான். அவன் அதோ மரணித்து விட்டான் என்கின்ற நிலைமையை அடைந்து விட்டான். அங்கிருந்தவர்கள் அவனை அழைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு வைத்தியசாலைக்கு செல்கிறார்கள். அங்கே அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவனால் அசைய முடியவில்லை, அவனால் பேச முடியவில்லை, அவனால் கண்களை திறந்து பார்க்க முடியவில்லை. அவனது உறுப்புகள் அனைத்தும் மௌனமாக இருந்தது. இன்று வரைக்கும் அதே நிலை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அவன் தெரிந்து விட்டான். அவனால் பேச முடிகின்றது, அவனால் சுவாசிக்க முடிகின்றது, இரண்டு கண்களையும் அசைக்க முடிகிறது. ஆனால் அவனுடைய ஸ்பைனல் கோர்டு உடைந்து விட்டதன் காரணத்தினால் அந்த தந்தை அவனுக்கு செய்த அந்த பிரார்த்தனை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த தந்தையின் கோபத்தை அல்லாஹு தஆலா புரிந்து கொண்டான். உடனே தண்டனையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். இன்று வரைக்கும் படுத்த படுக்கை அதே கட்டில். அவ்வாறுதான் இல்லாமை கலைகள் நடக்கின்றது. இந்த சம்பவம் கண்டிப்பாக நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய சம்பவம். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கண்டிப்பாக ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு நோக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும். எம்மை பொறுத்தவரையில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த ஒன்றை நடத்தினாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு படிப்பினைக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டுவார். ஏன் நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை பெறக்கூடாது? ஏன் நாங்கள் தவறில்லாதவர்களா? எல்லோருமே தவறோடு வாழக்கூடியவர்கள். எமக்கும் பெற்றார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். எமக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எல்லாம் பெற்றார்கள். எனவே இரண்டு தரப்பினரும் கண்டிப்பாக இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டும், ஒரு பாடம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக எமக்கு உள்ளத்தளவிலும் எமது உடல் அளவிலும் நாளாந்த வாழ்க்கை அம்சங்களிலும் ஒரு நல்ல மாற்றத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த சம்பவத்தை உங்கள் முன் நான் கூறினேன். இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? முதலாவது சத்தியம், பொய் சத்தியம். அந்த பொய் சத்தியம்தான் இந்த நிலைமைக்கு அந்த மகனை ஆளாக்கியது. அந்த பொய் சத்தியம்தான் அவனை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கியது. அந்த பொய் சத்தியத்தின் விளைவுதான் இன்று வரைக்கும் அதோ கதியில் இருக்கிறான், மரணம் வரைக்கும் அதோ கதிதான் என்றுதான் அந்த வைத்தியர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். மீண்டும் அவனால் எழுந்து நடக்க முடியாது, மீண்டும் தனது பழைய சகாக்களோடு உறவாடியது போன்ற உறவை ஏற்படுத்த முடியாது, மீண்டும் சர்வசாதாரணமாக எம்மை போன்ற ஒரு மனிதனாக அவனால் நடமாட முடியாது. காரணம், இந்த பொய் சத்தியம் இந்த உலகில் வைத்தே அந்த மனிதனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது. இந்த பொய் சத்தியத்தினால் ஏற்படக்கூடிய விளைவை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா மறுமையிலும் இதைவிட பெரிய தண்டனையை பொய் சத்தியம் செய்து சத்தியத்தை காப்பாற்றாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்க இருக்கிறான். அந்த சத்தியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். சில சமயங்களில் சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் பொய் சத்தியம் செய்கிறோம். ஏதோ நினைத்து விடுவார்கள், அவர்கள் நம்மை தப்பாக கணக்கு போட்டு விடுவார்கள், எம்மீது சந்தேகம் விழுந்து விட்டது என்கின்ற நோக்கத்தில் நாங்கள் ஒரு சத்தியத்தை பொய் சத்தியத்தை சொல்லி செய்துவிட்டு நாங்கள் தப்பிக்க முனைகிறோம். ஆனால் அது மிகவுமே கடுமையானது என்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 81வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். லா யுஆஹிதுக்கும்ல்லாஹு பில்லஹ்வி ஃபீ அய்மானிக்கும். நீங்கள் வீணான சத்தியம் செய்தால் அல்லாஹு தஆலா அதனை பொருட்படுத்த மாட்டான், அதற்காக வேண்டி உங்களை தண்டிக்க மாட்டான். வீணாக என்று சொன்னால் விளையாட்டுக்காக வேண்டி சும்மா ஏதோ நாங்கள் பேசுகின்ற நோக்கத்தில் எமது உள்ளத்தில் இருந்து வராமல் அது வாயிலே வந்துவிட்டால் இதனை அல்லாஹு தஆலா பொருட்படுத்த மாட்டான். வலாக்கின் மாறாக யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். நீங்கள் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் உண்மையாக சத்தியம் செய்து கூறினால் அந்த சத்தியத்தை நீங்கள் காப்பாற்ற தவறும் பட்சத்தில் அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தண்டனை தருவார். மறுமையில் தண்டனை தருவான் என்று கூட சொல்லவில்லை, அல்லாஹு தஆலா தண்டனை தருவான் என்றுதான் சொல்லி இருக்கிறார். எனவே அந்த தண்டனையானது உலகத்திலும் கிடைக்கலாம், நாளை மறுமையிலும் கிடைக்கலாம். உலகத்திலும் கிடைக்கும் என்பதற்கான ஒரு சான்றாக நான் ஆரம்பத்திலே கூறி காட்டிய அந்த சம்பவம் திகழ்கிறது. யாராவது பொய்ச்சத்தியம் செய்து விட்டார் அல்லது சத்தியம் செய்து அதனை காப்பாற்ற முடியாமல் அவருக்கு போனால் அவருக்குரிய குற்ற பரிகாரம் என்ன என்பதனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதே வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபகஃபாரதுஹு. அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாவிட்டால் அதற்கான குற்ற பரிகாரம் என்ன? இத்ஆமு அஷரத்தி மசாகின். 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். மின் ஔசதி மா துத்இமு. உங்களது குடும்பங்களுக்கு நீங்கள் மின் ஔசதி மா துத்இமூன அஹலீக்கும். உங்களது குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடிய உணவில் நடுத்தரமான உணவு எதோ அதே போன்ற உணவை நீ கொண்டு 10 ஏழைகளுக்கு உணவளிங்கள். அல்லது கிஸ்வத்துகும், அல்லது 10 ஏழைகளுக்கு நீங்கள் ஆடை அணிவியுங்கள். ஔ தஹ்ரீர் ரகபா, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள். ஃபமல்லம் யஜித், யார் இந்த மூன்றையும் செய்ய வக்கில்லாமல் இருக்கிறார்களோ, முடியாமல் இருக்கிறாரோ, மூன்று தினங்கள் அவர் நோன்பு நோக்கட்டும். இதா ஹலஃப்தும், நீங்கள் சத்தியம் செய்து அதனை பாதுகாக்காமல் போய்விட்டால் உங்களுக்கான குற்ற பரிகாரம் இது. வஹ்ஃபதூ அய்மானக்கும், நீங்கள் சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உணர்த்துகிறார். எனவே சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் எதற்காக வேண்டியும் நாங்கள் துணைந்தோம் என்று காட்டாமல் நாங்கள் எமது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது கொடுமையானது. அல்லாஹு தஆலா சத்தியத்துக்காக தண்டிக்க கூடியவன் உலகத்திலும் தண்டிப்பான், நாளை மறுமையிலும் தண்டிப்பான். எனவே சத்தியத்தை பொறுத்தவரையில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். சத்தியம் செய்தல் என்பது ஒரு வணக்கமாகும். அந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் செய்வதாக இருந்தால் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறுவோம். இரண்டாவதாக, இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்ன? பெற்றார்களை பொறுத்தவரையில் தங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அவதானத்தோடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்களது கண்காணிப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பற்றி கண்டிப்பாக நாளை மறுமையிலே நீங்கள் வினவப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். எமது கண்காணிப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், நாம் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யாரு? எமது கீழே இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் அதிகாரத்தோடு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் எமது குழந்தைகள். எமது குழந்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகமாக வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை இந்த சம்பவம் எமக்கு காட்டுகிறது. ஆரம்பத்திலேயே நாங்கள் தவிர்க்காவிட்டால் சில தவறுகளை, அந்த தவறு பெரிதாக வளர்ந்து கொண்டே செல்லும். பெரிதாக வளர்ந்து விட்டால் அந்த தவறை இலகுவில் மாற்றுவது ரொம்ப கடினமாக அமைந்துவிடும் என்பது நாம் அறிந்த உண்மையாகும். எனவே பெற்றார்களாகிய நாம் குழந்தை விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக எமது வாயிலிருந்து வெளிப்படக்கூடியவைகள் இருக்க வேண்டுமே தவிர, அந்த குழந்தைகளை திட்டுவதற்காக வேண்டி நாங்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் கொடுமையானதாக கண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் கேட்கப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கும் அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே திரை கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. எனவே பிரார்த்தனை என்பது, துவா என்பது இரண்டு வகையை சார்ந்ததாகவும் இருக்கலாம். நன்மையை நாடியும் அந்த துவா செய்யப்படலாம், தீமையை கவனத்தில் கொண்டும் அந்த துவா செய்யப்படலாம். நாங்கள் வாயிலிருந்து கோபத்தினால் செய்ய கோபத்தின் காரணத்தினால் எமது வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் கூட சில சந்தர்ப்பங்களில் துவாவாக மாறி போகின்றது. சிலரை நாங்கள் பார்ப்போம், குழந்தை ஏதாவது காரியத்தை செய்திருக்கும், அவன் குழந்தைதானே என்று சூசகமாக அவனுடைய தவறை சுட்டிக்காட்டி திருத்தாமல் என்ன செய்வார்கள்? இங்க பார்க்கிறோம், அரபுல திட்டுவார்கள், யா கல், யா ஹிமார், யா ஹின்சீர், யா பகர், கழுதையே, நாயே, பூனை என்று திட்டுவார்கள். நமது ஊர்களிலே பார்த்தால் சனியன் மண்ணா போகட்டும், இடிவிழுந்து போகட்டும், அப்படி நடக்கட்டும், இப்படி நடக்கட்டும், எத்தனை குழந்தைகளை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். அவர் அந்தந்த வார்த்தைகளின் விபரீதத்தை அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை. சில சமயங்களில் நாம் எமது குழந்தைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த நேரத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டால், நாங்கள் பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதனை கபூல் செய்து விட்டால், அவருடைய மறுமை நாள் வரைக்குமான வாழ்க்கை நாசமாக போய்விடுமா இல்லையா? இந்த சம்பவத்தில் அதற்கு எடுத்துக்காட்டிருக்கிறது. எனவே எமது குழந்தை விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், நாங்கள் நிதானம் இழந்துவிடக் கூடாது. எமக்கு நிறைய ஆத்திரம் வரும், கோபம் வரும், உண்மைதான். ஆனால் அதனை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல இடங்களில் எமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். இதே நேரம் மகனை பொறுத்தவரையில் தந்தை விடயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தந்தை என்பவர் யார்? சின்ன வயதில் எம்மை பெற்றது முதல் எம்மை வளர்த்து ஆளாக்கும் வரைக்கும் கண்ணும் கருத்துமாக முழுமூச்சாக எல்லா விடயங்களிலும் எம்மோடு நடந்து கொண்டவர் அந்த தந்தை. அவர் உழைப்பது, கஷ்டப்படுவது, பொருள் ஏட்டுவது, பல கஷ்டங்களை சுமந்து கொள்வது அனைத்துமே தனது மக்களுக்காக வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உண்மையில் அதுதான் உண்மை. எனவே குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்களை அவர்கள் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு பேசுகின்ற நேரத்தில் நல்ல முறையிலே பேச வேண்டும். தந்தைகள் எதனை தீமைகள் என்று சுட்டிக்காட்டுகிறார்களோ அதனை செய்யக்கூடாது. தந்தைகளை பொறுத்தவரையில், தாய்மார்களை பொறுத்தவரையில் அவர்கள் தான் எமது ஆசான்கள். மற்ற அனைவருக்கும் இல்லாத ஒரு பாசம், ஒரு அன்பு அந்த பெற்றார்களுக்கு தான் இருக்கின்றது. எனவே அவர்களை நாங்கள் எமது தலையிலே சுமந்து காப்பாற்ற முடியுமாக இருந்தாலும் தலையில் சுமந்து அவர்களை நாங்கள் மெச்சு பாராட்ட வேண்டும். சின்ன குழந்தையில் இவ்வாறு எம்மை அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள், தூக்கத்தை இழந்திருக்கிறார்கள், எமது கஷ்டத்தை அவர்களது கஷ்டமாக அவர்கள் உணர்ந்தார்கள், எமது தேவையை அவர்களது தேவைகளாக அவர்கள் வந்து நினைத்தார்கள். அதனால் தான் நாம் கேட்பதை எல்லாம் அவர்கள் வாங்கி தந்தார்கள், நான் நினைப்பதை எல்லாம் இவருக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் துடித்தார்கள். அதற்காவது நாங்கள் அவர்கள் ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ள கூடாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள். இவை அனைத்தையும் மறந்துவிட்டு நாம் ஓரளவு பருவ வயதை அடைந்து விட்டால் நம்மை விட தாழ்ந்தவர் தான் நமது தாய், நம்மை விட தாழ்ந்தவர் தான் நமது தந்தை என்று நினைக்கிறோமே, இது எவ்வளவு நன்றி கெட்ட தனம். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹு தஆலாவை வணங்கள், வணங்கி வழிபடுங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக ஆக்காதீர்கள். வபில் வாலிதைன் இஹ்சானா, என்ன பெற்றார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயமோ அதே போன்ற ஒரு பாரதூரமான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் தான் தந்தை விடயத்தில் தாய் விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருப்பது, தந்தையை அவமதிப்பது, பெற்றார்களை நோவினைக்குள்ளாக்குவது, அவர்களை மோசமான வார்த்தையால் திட்டுவது, அனைத்துமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றமோ அதே போன்ற தண்டனைக்குரிய குற்றம் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பெரும்பாலும் அல் குர்ஆனிலே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் அல்லாஹு தஆலா இணையை எச்சரிக்கிறானோ, அல்லாஹ்வுக்கு யாதொன்றையாவது இணை வைப்பதை எச்சரிக்கிறானோ அங்கெங்கெல்லாம் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களது பெற்றார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பேணி பாதுகாருங்கள், அவர்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை மறப்பது கிடையாது. பார்த்துக்கலாம், இதனை மறந்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை துச்சமாக மதிக்கிறோம், பாக்கி வந்தபடி பேசுகிறோம், அவர்களோடு நல்ல நளினமான முறையில் உறவாடுவது கிடையாது. ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குறிப்பிட்ட ஒரு போர் நடக்க இருக்கிறது, அந்த போரில் நானும் பங்கெடுக்க வேண்டும், நானும் அந்த போருக்கு சென்று போராடி மரணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது பெற்றார்கள் உயிரோடு இருக்கிறார்களா, வயது முறிந்த உனது பெற்றார்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டதற்கு ஆம் என்று சொன்னால், வஜாஹித் ஃபீஹிமா, அவரிடத்திலே சென்று நீ ஜிஹாது செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தந்தைக்கு தாய்க்கு செய்யக்கூடிய பணிவிடையானது, அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவியானது, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதானது ஜிஹாதில் கிடைக்கக்கூடிய அதே நன்மை எமக்கு பெற்றுத்தரும் என்பதனை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் வயது முதிர்ந்த இரு பெற்றார்கள் இருவரையும் அல்லது இருவரில் ஒருவரையாவது அடைந்தும் எவன் சுவர்க்கத்தில் நுழையவில்லையோ அவன் நாசமாகி போகட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெற்றார்கள் இவ்வளவு கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்கள் தான் எம்மை வளர்த்தவர்கள், அவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள், அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விடயங்கள் அனைத்திலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் போதனையாகும். இந்த பெற்றார்களை துச்சமாக மதித்தால் என்ன நடக்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா அவ்வப்போது இவ்வாறான சில சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மூலமாக அல்லாஹ் தஆலா இவருக்கு எடுத்து காட்டுகிறார். ஆனால் அல்ஹம்துலில்லா, இந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று அந்த உறங்கும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் தனக்கு முடியுமானவரை இஸ்லாத்தை மற்றவருக்கு சொல்ல வேண்டும், பெற்றோர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், தன்னை ஒரு உதாரணமாக காட்டி தன்னை வந்து ஒரு உதாரண புருஷனாக இந்த உலகத்திலே வைத்து எல்லோருக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எதன் வாயிலாக? டெலிபோன் ஊடாக வாயிலாக, அதே போன்று தொலைக்காட்சி வாயிலாக, வானொலி வாயிலாக தனது அந்த நசீகத்தை, அந்த உபதேசத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது பெரிய ஒரு மாற்றத்தை இளைய சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சகோதரன் படிப்பினை பெற்றார், திருந்தினார், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார், அவர் அழுது அழுது பிரார்த்தனை செய்தார். அன்றைய தினம் அந்த வானொலி அந்த தொலைக்காட்சிக்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது கூட அவர் அழுது அழுதுதான் அந்த சகோதரன் பேசினார். அந்த சீடி எங்கிடத்தில் இருக்கிறது, விரும்பியவர்கள் பிறகு கொண்டு போய் பார்க்கலாம். அரபு தெரிந்தவர்கள் அதனை பார்த்தால் நிறைய படிப்பினை அதிலிருந்து எமக்கு கிடைக்கும். அந்த சகோதரனுடைய வாழ்க்கை தற்பொழுது எப்படி கழிகின்றது என்றால், அவருக்கு என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அங்கே தொடர்ந்தும் அதிலே அழகான கிராத்துகள், குர்ஆன் வசனங்கள் ஓதப்படக்கூடிய கிராத்துகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும். அதனை கேட்டுக் கொண்டிருப்பார், அதனை மனநிலை செய்கிறார். நல்ல அழகான முஹாதராக்கள், நல்ல இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் அங்கே அவருக்காக போட்டு காண்பிக்கப்படும், அதனை பார்க்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை பொறுத்தவரை இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு மறுமையில் நரகத்துக்கு சென்று அடைவதை விட, இந்த உலகத்தில் ஒரு முடவனாக, ஒன்னுக்கும் ஒன்றுமே இயலாதவனாக, ஒரு பார்வை இல்லாதவனாக, கைகால் இல்லாதவனாக அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்வதுதான் சிறந்து என்பதனை தத்ரூபமாக அந்த சகோதரி எமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே பெற்றார் விடயத்தில் நாங்கள் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். பெற்றார்கள் என்பவர்கள் எமது இரண்டு கண்களை போன்றவர்கள், ஏன் அந்த கண்களை விட பெருமதிமிக்கவர்கள் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்காட்ட விரும்புகிறோம். ஒரு சகோதரர், அதாவது ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் மிகவும் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர் யார், அல்லது மிக அதிகமாக உறவு வைத்திருப்பதற்கு தகுந்தவர் யார், போற்றுவதற்கு தகுந்தவர் யார் என்கின்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது தாய். இரண்டாவது முறையும் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அடுத்தபடியாக யார், உம்மு, உனது தாய். மூன்றாவது முறையாகவும் கேட்கிறார்கள், சும்மமான் யார் ரசூலுல்லாஹ், உம்மு, உனது தாய். நான்காவது முறையாகவும் அதற்கு அடுத்தபடியாக யார் என்று கேட்ட பொழுது, அபூக், உனது தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் சகவாசத்துக்கு உதவி செய்வதற்கு, ஒத்தாசை புரிவதற்கு, நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், எமது பெற்றார்கள், எமது தாய், அடுத்ததாக தந்தை. எனவே இந்த அளவுக்கு பெற்றார்கள் விடயத்தில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் அனைவரும் பெற்றார் விடயத்தில் மிகவும் கீழ்மட்டத்தில் தான் இருக்கிறோம். அந்த நிலைமை மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் எமக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்தால் போதும், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். அதே போன்று இன்னொரு செய்தி, திருமதியிலே அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் எது என்று சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. கால சும்மா ஐ, அதற்கு அடுத்தபடியாக சிறந்த அமல் எது என்று கேட்டதற்கு கால், அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்று சொன்னார்கள். கால் சும்மா ஐ, அதற்கு அடுத்தபடியாக எது என்று கேட்டதற்கு கால், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே புனித யுத்தம் செய்வது, ஜிஹாது செய்வது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த இடத்தில் கவனியுங்கள், பெற்றார்களுக்கு செய்யக்கூடிய உதவியானது, பெற்றார்களோடு வைக்கக்கூடிய அதிமிகுந்த பாசம் அன்பானது, அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, அவர்களை பேணி பாதுகாப்பது, நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்வது, நாம் வைத்திருக்கக்கூடிய உறவை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அவர்களோடு வைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் எதனை விட சிறந்தது, ஜிஹாதை விட சிறந்தது. ஜிஹாது செய்வதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்களுக்கு செய்யக்கூடிய உதவியை விட, ஒத்தாசையை விட குறைந்ததாகத்தான் சொல்கிறார்கள். அதனால் தான் ஜிஹாதை விட இந்த பிர்ருல் வாலிதீன் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே பெற்றார் விடயத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான சகோதரர்களுடைய பெற்றார்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக வயதை தாண்டியவர்கள் தான், அவர்கள் வந்து கிளம்பயில் தான் இருப்பார்கள், வயோதிபத்தை தாண்டியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு உடுத்துவதற்கு ஒழுங்கான சாரி இல்லாமல் இருப்பார்கள், உண்பதற்கு ஒழுங்கான உணவு இல்லாமல் இருக்கும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு யாருமே இல்லாமல் இருப்பார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். எல்லாருடைய பெற்றோர்களும் நம்மை விட நல்ல முறையில் இருக்க வேண்டும். நாம் உண்ணாவிட்டாலும் எமது பெற்றோர்கள் உண்ண வேண்டும். நாம் உடுக்காவிட்டாலும் எமது பெற்றோர்கள் உடுத்திருக்கிறார்களா என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களை மறந்துவிட்டு நாம் விதவிதமான ஆடையையும் நாம் விரும்பக்கூடிய உணவுகளை உண்டு கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் இன்னும் எமது பெற்றார்கள் விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்கவில்லை, கவனம் கொள்ளவில்லை என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஒரு செய்தி, தபராணி, இமாம் தபராணி அவர்கள் அல் அவுசத் என்று சொல்லக்கூடிய தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள், சொல்கிறார்கள், உனது தந்தையின் அன்பை நீ பாதுகாத்துக்கொள், அவருடைய பரிவு பாசத்தை நீ பாதுகாத்துக்கொள், அதனை எந்த காரியத்தை செய்தாலும் செய்தாவது துண்டித்து விடாதே. அவ்வாறு நீ உனது அன்பின் உனது தந்தையின் அன்பை நீ துண்டித்து விட்டால் அல்லாஹ் தஆலா உனக்கு தரக்கூடிய வெளிச்சத்தை அணைத்து விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எமக்கு வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுவது எமது பெற்றார்களின் தாயின் தந்தையின் அந்த அன்பு பாசம் என்பதனை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஜுல லதுர்ஃபவு தரஜதுஹு ஃபில் ஜன்னா, ஒரு மனிதன் சுவர்க்கவாசியாக இருப்பான், சுவர்க்கத்திலே திடீர் திடீர் என்று அவன் அந்தஸ்து உயரும். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், அன்னஹாதா, இது எதனால் எனக்கு ஏற்படுகிறது? ஃபயுகால், அப்பொழுது அந்த மனிதனை பார்த்து அவருக்கு சொல்லப்படும், பி இஸ்திகஃபாரி வலதிக் வலதிக லக், உனது மகன் செய்யக்கூடிய அந்த இஸ்திகஃபார் தான் இந்த அளவுக்கு உன்னை நாளாந்தம் சுவர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும். எனவே அப்படிப்பட்ட மகன்களாக, அப்படிப்பட்ட குழந்தைகளாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர, எப்பொழுது பார்த்தாலும் தந்தை ஒரு புறம், மகன் அடுத்த புறம். தந்தையை கண்டால் மகனுக்கு பிடிப்பதில்லை, மகனை பார்த்தால் தந்தைக்கு பிடிப்பதில்லை. தந்தை வேறு புறம், மகன் வந்து எங்கோ சென்று கொண்டிருப்பார் என்கிற நிலைமை இருக்கக்கூடாது. சில இடங்களிலே பார்க்கிறோம், சில இடங்களிலே பார்க்கிறோம். உண்மையில் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்ன, தனது மகன், வயதுக்கு வந்த ஒரு மகன் தனது தோழர்களோடு வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் வரக்கூடிய தந்தை அந்த இடத்தை விட்டு வேறு வழியாக செல்வார். கேட்டால் என்ன, எனது மகன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போன்று தந்தையை காண்பதற்கு அவருடைய சகாக்கள் யாராவது வந்திருப்பார்கள், அவர் வந்து அளவலாய் கொண்டிருக்கிற நேரத்தில் மகன் வருவார், பைசிக்கிளை நிறுத்திவிட்டு இறங்கி வருவாரு. வந்தவர் அந்த வழியாக செல்லாமல் பின்பக்கத்து வழியாக செல்வார். கேட்டால் என்ன, வாப்பா இருக்கிறார், வாப்பாவை கண்ட மகனுக்கு பிடிக்கிறது இல்ல, மகனை கண்ட வாப்பாவுக்கு பிடிக்கிறது இல்ல. இந்த நிலைமை மாற வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் அதன் அழகான முன்மாதிரிகளை பார்க்கிறோம். வயோதிபர்கள் இருப்பார்கள், வரக்கூடியவர்கள் வேற எங்காவது போக வேண்டிய தேவை இருந்தாலும் தந்தை இருப்பதை கண்டால் வந்து சலாம் கூறிவிட்டு அவருடைய நெத்தியை முத்தமிட்டு விட்டு தான் செல்வார்கள். நிறைய வீடுகளிலே பார்க்கிறோம், நிறைய சகோதரத்திலே பார்க்கிறோம், தந்தையோடு அவ்வளவு அருமையாக, அவ்வளவு நெருக்கமான உறவை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் எல்லோரிடத்திலும் இருப்பது போன்று சில புண்பட்ட உள்ளம் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சில குறைகள் இருக்கின்றது. அதனால் பெற்றார்களை நல்ல முறையில் கவனிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் பெற்றார் விடயத்தில் அதிகமாக அவர்கள் கவனம் கொள்கிறார்கள். அந்த ஒரு காரணத்தினாலோ என்னமோ அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் அவர்களுக்கு வரக்கத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த விடயத்தில், பெற்றோர் விடயத்தில் நாங்கள் கவனம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் ஆரம்பத்திலே கூறி காட்டிய அந்த பையனுடைய சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை சம்பந்தப்பட்ட ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையானது அதி மிகுந்த வேகத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹு தஆலா நினைத்து விட்டால் அதே நேரத்தில் தண்டனையை வழங்கக்கூடியவன். சுபஹானல்லாஹ், எண்ணி சில நாட்கள் நகரவில்லை, அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்பதனை அல்லாஹு தஆலா நடத்தி காட்டினான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையை பொறுத்தவரையில், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனையை பொறுத்தவரையில் சில தனிநபர்களுக்கும் கிடைக்கலாம், அதே போன்ற சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா தண்டிப்பான். தனிநபர்களை பொறுத்தவரையில் இதே நாம் சொல்லி கூறி காட்டிய இந்த சம்பவங்களை நாங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். சமூகங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நாம் எல்லோருமே வாசித்திருக்கிறோம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு கிடைத்த தண்டனை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு கிடைத்த தண்டனை, அதே போன்று நூஹ் நபி அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நிராகரிப்பாளருக்கு கிடைத்த தண்டனை, இப்படி பல சமுதாயங்களே ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த உலகத்தில் வைத்து அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையானது பீடிக்க நாடினால், அல்லாஹு தஆலா யாரையாவது இந்த சமூகத்தையாவது தண்டிக்க நாடினால், அவன் தண்டனையை தாமதிக்க மாட்டான், உடனடியாக தண்டித்தே தீர்வான் என்பதனை இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த இடத்திலே உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறோம். இப்ப நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை என்ன? எமது சிந்தனையை தூண்டக்கூடிய, எமது வாழ்க்கையை புடம்புழக்கூடிய, எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, எமது எதிர்காலத்திலே நல்ல அழகான பிரதிபலிப்புகளை தரக்கூடிய சில கருத்துக்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். இந்த சம்பவம் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த சம்பவத்தினால், இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னென்ன விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே கூறி காட்டினோமோ அந்த விடயங்களில் கவனம் செலுத்துவது, குறிப்பாக எமது பெற்றார்களுடைய நல்ல பிரார்த்தனைகளை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவருடைய கோபத்தின் மூலமாக வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகளிலே பாதிக்கப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நல்ல நல்ல பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எமது குழந்தைகளை தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக எமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஆரம்பத்தில் கூறியது போன்று நாமும் குழந்தைகள், நாமும் பெற்றோர்கள். நாம் குழந்தைகள், அதே நேரம் நாம் பெற்றோர்கள். யாருக்கு எது நடக்கலாம் என்பது தெரியாது. பெற்றார்களை பொறுத்தவரையில் அவருடைய இந்த வாழ்க்கையிலும் மறுமையின் வாழ்க்கையிலும் குழந்தைகளுக்கு சொல்லிலும் செயலிலும் நல்ல விடயத்தை கவனத்தில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளை பொறுத்தவரையில் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றார்களுக்கு நல்ல உயர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அது அல்லாமல் தலைகளாக மாறிவிட்டால் அதோ கதிதான். சில சமயங்களில் நமக்கும் இதே கதி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்கட்டுமாக. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த உலகத்தில் கண்டாலும், எந்த ஒரு தண்டனையாக இருக்கட்டும், தண்டனை அல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், எதனை நாங்கள் இந்த உலகத்திலே காண நேரிட்டாலும் அதிலிருந்து சிறந்த படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். படிப்பினை என்பது ஒரு மூமினுக்கு தேவையான ஒன்று. படிப்பினை தான் எமது உள்ளத்தை மாற்றும். சம்பவங்கள் தான், நிகழ்ச்சிகள் தான் எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். இவ்வாறான சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை கண்டவர்கள் எத்தனையோ பேர் தெரிந்து இருக்கிறார்கள். எனவே அதே போன்று நாங்களும் பலவீனர்களாக இருக்கிறோம், நாமும் திருந்த வேண்டும், நாமும் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பாகும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயத்தை நாங்கள் பேசினாலும் அலசினாலும் அந்த விடயங்களில், அந்த பேச்சுக்களில் சிறந்த விஷயங்களை, நல்ல செய்திகளை உள்வாங்கி நாமும் தெரிந்து மற்றவர்களும் திருந்துவதற்கு நாங்கள் காரணமாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரது எதிர்காலத்தையும் சிறந்த எதிர்காலமாக மாற்றி நாளை மறுமை வாழ்க்கையையும் சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி தரட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.